السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
حضرت مسیح موعود علیہ الصلوۃ والسلام
தமது நூஹ் நபியின் கப்பல் என்ற நூலில் கூறுகிறார்கள், இறைவன் உங்களிடம் முழுமையான புரட்சி வர வேண்டும் என விரும்புகிறான். மேலும் உங்களிடம் ஒரு மரணத்தை கேட்கின்றான், அதற்கு பிறகு அவன் உங்களை உயிர்ப்பிப்பான். கூறுகின்றார்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் விரைவில் சமாதானம் செய்து கொள்ளுங்கள், உங்கள் சகோதரர்களின் பாவங்களை மன்னியுங்கள். ஏனென்றால் தமது சகோதரருடன் சமாதானத்தை மேற்கொள்வதை விரும்பாத மனிதர் விஷமியாவார், அவர் துண்டிக்கப்படுவார். ஏனென்றால் அவர் பிரிவினையை ஏற்படுத்துகிறார். கூறுகிறார்கள், நீங்கள் உங்கள் மன உணர்வுகளை எல்லா கோணத்திலும் விட்டுவிடுங்கள், ஒருவருக்கொருவர் கோபத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் மன்னிக்கப்படுவதற்காக உண்மையாளர்களாக இருந்து பொய்யர்களைப் போன்று பணிவை மேற்கொள்ளுங்கள். கூறுகின்றார்கள், மன உணர்வின் இறுக்கத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் எந்த வாசலில் அழைக்கப்படுகின்றீர்களோ அதில் ஒரு மன இறுக்கமும் பிடிவாதமும் கொண்ட மனிதன் நுழைய முடியாது. உங்களில் அதிகம் கண்ணியத்திற்குரியவர் அதிகம் தமது சகோதரரின் பாவத்தை மன்னிப்பவரேயாவார். இந்த மேற்கோளை பல்வேறு சொற்பொழிவுகளிலும் தர்சுகளிலும் பெரும்பாலும் ஜமாத் மக்களிடம் எடுத்து வைக்கப்படுகிறது. உண்மையாளராக இருந்து பொய்யரை போன்று பணிவை மேற்கொள்ளுங்கள் என்ற சொற்றொடரை பெரும்பாலான அகமதிகள் பல்வேறு நேரங்களில் எடுத்து வைக்கின்றனர். இன்னும் சொல்வதாயின், பரஸ்பர விவகாரங்களின் நிழற்படத்தை எடுத்து வைக்கும் போது கூறுகின்றனர், நாங்கள் மேற்கண்டவாறு நடந்து கொண்டோம், ஆனால் மறுதரப்பு அந்நிலையிலும் கூட அநீதியான நடைமுறையை கடைபிடித்தது. கடந்த ஹுத்பாவில் நான் கஸா மற்றும் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் சம்பந்தமாக சில விஷயங்களை கூறினேன். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சொற்களை அன்னார் தமது போதனையில் இணைத்துள்ளார்கள். இது அன்னார் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களிடம் கொண்ட எதிர்பார்ப்பும் உள்ளத்து வேதனையின் வெளிப்பாடுமாகும். மனிதன் நூஹ் நபியின் கப்பல் என்ற நூலில் உள்ள இனிய போதனைகளை முழுமையாக படித்தார் என்றால் நடுநடுங்கி போய்விடுகின்றார். நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த சில வார்த்தைகளை நாம் மீண்டும் மீண்டும் நமக்கு முன் எடுத்து வைக்கின்றோம். எனினும் நம்மில் பலர் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்றால், மன்னிப்பதற்கும் சமாதானத்திற்காக நீட்டப்பட்ட கையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருப்பதில்லை. நான் ஏற்கனவே கூறியது போன்று சிலர் கூறுகின்றார்கள், நாங்கள் பணிவை மேற்கொள்கிறோம், சமாதானத்திற்காக எல்லா நிபந்தனைகளையும் ஒப்புக்கொள்கின்றோம், இருந்தும் கூட மறுதரப்பு அநீதியுடன் நடக்கின்றனர். உண்மையிலேயே மறுதரப்பு அப்படித்தான் அவர்கள் கூறுவது போன்று இருக்கிறது என்றால், பிறகு அவர் தமது விவகாரத்தை இறைவனிடம் விட்டுவிடட்டும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அவர் துண்டிக்கப்பட்டு விடுவார். பிறகு மேலே இதனையும் கூறுகிறார்கள், பிடிவாதம் பிடிப்பவர் பேரிழந்தவராவார், அவர் மன்னிப்பதில்லை. ஆகவே எவர் பிடிவாதம் பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு மிக பெரும் எச்சரிக்கையாகும். அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருபுறம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தில் வந்து நாங்கள் குழப்பம் விளைவிக்க மாட்டோம் என்று ஓர் உறுதி எடுக்கின்றனர், மன எழுச்சிகளிலிருந்து விலகியிருப்போம் என்று உறுதி எடுக்கின்றனர். மறுபுறம் சமாதானத்திலிருந்து விலகுகின்றனர். பிறகு இது பையத் உடன்படிக்கையில் இருந்து விலகுவதும் கடைபிடிக்காமையுமாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், நமது ஜமாத் வெறும் வார்த்தையுடன் நின்றுவிடக்கூடாது. வார்த்தைகளை மட்டுமே கொண்டு உங்களை அஹ்மதி என்று நிரூபித்துக் கொண்டிருக்க வேண்டாம், மாறாக பையத்தின் உண்மையான விருப்பத்தை நிறைவேற்றுபவராக இருக்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், உட்புற மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். வெறுமே சட்ட விளக்கங்களால் இறைவனை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், உட்புற மாற்றம் இல்லை என்றால் உங்களுக்கும் மற்றவருக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆகவே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் தெளிவாக கூறிவிட்டார்கள், பையத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் அல்லா தலா திருப்தி அடைய மாட்டான். அல்லா தலாவை திருப்திப்படுத்துவதற்காக அல்லா தலாவுடைய அடியார்களின் உரிமைகளை வழங்குவதும் சமாதானமும் அமைதியும் அவசியமாகும். அன்னார் தமது நிலைமையை கோடிட்டவாறு இதனை வெளிப்படுத்தியுள்ளார்கள், தம்மிடம் எந்த அளவுக்கு பரந்த விவேகமும் மன்னிக்கும் தன்மையும் இருக்கிறது என்பதனை கூறுகின்றார்கள். நான் ஆணையிட்டு கூறுகின்றேன், ஒருவர் என்னை ஆயிரம் முறை தஜ்ஜால் என்றும் பெரும் பொய்யன் என்றும் கூறியிருந்தாலும், என்னை எதிர்ப்பதற்காக முயற்சி செய்திருந்தாலும், அவர் சமாதானத்திற்காக வந்தார் என்றால் அவர் என்ன கூறியிருந்தார், என்னோடு எப்படி நடந்து கொண்டார் என்றெல்லாம் என் உள்ளத்தில் எண்ணம் கூட வராது, வர முடியாது. பிறகு அன்னார் நமக்கு போதனை செய்தவாறு கூறுகின்றார்கள், எமது போதனை இதுவாகும், இரு விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள், ஒன்று இறைவனுக்கு பயப்படுங்கள், அடுத்து நீங்கள் உங்கள் மீது காட்டுவது போன்று உங்கள் சகோதரரிடமும் அனுதாபம் காட்டுங்கள். உங்களுக்காக எதனை விரும்புகின்றீர்களோ, மற்றவரிடம் என்ன அனுதாபத்தை விரும்புவீர்களோ, அதே நடைமுறையை உங்கள் சகோதரருக்காகவும் காட்டுங்கள். கூறினார்கள், எவரிடமாவது ஏதாவது தவறு வெளிப்பட்டால் அதனை மன்னிக்க வேண்டும், அதனை பெருகுபடுத்தக்கூடாது. காழ்ப்புணர்ச்சியையும் பகைமையையும் காட்டுவதற்காக அதனை ஆக்கக்கூடாது. ஆகவே நாம் எப்போதும் இதனை நினைவில் கொள்ள வேண்டும். இக்கால உலகில் எல்லா பக்கமும் குழப்ப நிலையே தொடர்கிறது. நாம் நம்மை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தின் கீழ் வந்ததன் மூலம் ஒரு கோட்டைக்குள் வந்துவிட்டதாக கருதுகின்றோம். அல்லா தாலா உலகில் பொதுவாக காணப்படுகிற குழப்பங்களிலிருந்து பாதுகாத்து வைத்திருப்பதற்காக அல்லா தாலாவுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உண்மையில் நாம் எப்போது பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றால், எப்போதும் நாம் இந்த உணர்வுடன் இருக்க வேண்டும். நாம் நமது அனுமதிக்கப்பட்ட விவகாரங்களிலும் மற்றவரின் விவகாரங்களிலும் உட்படும் போது மென்மையை கடைபிடிக்க வேண்டும், சமாதானத்திற்கு அடிப்படையை போட வேண்டும். அது வந்து நமது பேச்சுக்கள் என்ற அளவில் நின்றுவிடும். நாம் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்தில் சேர்ந்து பயனடைந்துள்ளோம் என்ற நமது வாதம் என்ற அளவில் நின்றுவிடும். அது நமது வாதமாக இருக்கலாமே ஒழிய உண்மை இல்லை. உயர் நல்லொழுக்கத்தின் ஒவ்வொரு ஒழுக்கமும் நம்மிடம் தமது பொலிவை காட்டும் போதுதான் நாம் பயனடைந்தவராக இருப்போம். படைப்பினங்களிடம் அனுதாபமும் சமாதானமும் எத்தகைய நல்லொழுக்கமெனில், அதனை மேற்கொள்வதற்கு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மீண்டும் போதித்துள்ளார்கள். ஆகவே ஒவ்வொரு அஹ்மதியும் இதனை மிகவும் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும். அன்னாரின் இன்னும் சில மேற்கோள்களை மீண்டும் மீண்டும் தமது பல்வேறு நூல்களிலும் தமது மல்ஃபூசாத்திலும் குறிப்பிடுகின்றார்கள். ஹதீஸில் வருகிறது, ஹசரத் நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பலசாலி என்பவர் மற்றவரை வீழ்த்துபவர் அல்ல, அசல் பலசாலி கோபத்தின் போது தம்மை கட்டுப்படுத்திக் கொள்பவரே ஆவார். ஆகவே இது ஒரு நம்பிக்கையாளரின் அடையாளமாகும். அதுபோன்ற உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். கோபத்தின் நிலையில் தம்மை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு காஃபிர் ஒருபோதும் இதன்படி அமல் செய்ய முடியாது. மாறாக அவருக்கு இது மிகவும் வியப்புக்குரிய விஷயமாகும். ஹஜ்ரத் அலி ரஸூலுல்லாஹி அன்ஹுடைய ஒரு சம்பவம், அன்னார் ஓர் எதிரியை வீழ்த்தி விட்டார்கள். அவர் மீது அமர்ந்து விட்டார்கள், அவரை கொல்ல போனார்கள். அந்த எதிரி அவர்கள் மீது துப்பிவிட்டான். அன்னார் அவனை விட்டு அகன்று விட்டார்கள். இந்நிலையில் ஏன் விட்டு விட்டீர்கள் என்று அவன் கேட்டான். அன்னார் கூறினார்கள், நாம் முதலில் உம்மை இஸ்லாத்தின் எதிரி என்பதற்காகவும் இஸ்லாத்திற்கு எதிராக நீர் சண்டைக்கு வந்ததன் காரணத்தாலும் கொலை செய்யவிருந்தேன். இப்போது எம் மீது துப்பிவிட்டீர், எனது சுயம் கலந்துவிட்டது. நான் எனக்காக இவரையும் கொலை செய்ய விரும்பவில்லை. இதுவே நமக்கு தென்படுகிற நமது பெரியவர்கள் எடுத்து வைத்த உயர் நல்லொழுக்கமாகும். ஆகவே கோபத்தை அடக்குவது ஒரு நம்பிக்கையாளரின் அடையாளமாகும். சமாதானத்தின் பக்கம் அவர் முற்பட வேண்டும். அதுவே ஆனால் இதனை ஒரு காஃபிர் யோசிக்கவே முடியாது. இதுவே ஒரு மொமீனின் அடையாளமாகும். இதனையே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் உருவாக்க விரும்பினார்கள். அதன் மூலம் நமது ஒவ்வொரு அமல் மூலமும் இஸ்லாத்தின் உண்மையான போதனை வெளிப்பட வேண்டும். மன்னிப்பு மற்றும் கண்டும் காணாமை, சமாதானம் ஆகிய போதனைகள் வெளிப்பட வேண்டும். இந்த வகையில் ஒரு சபையில் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், அது இந்த ஹதீஸின் விளக்க உரையாகவும் உள்ளது. நமது ஜமாத்தில் குத்துச்சண்டை போடுபவர்கள் மற்றும் பலசாலிகளை உருவாக்குவது நமது நோக்கம் என்று. பெரும் பலசாலிகள் நமக்கு வேண்டாம் கூறினார்கள். நமது ஜமாத்திற்கு எத்தகைய சக்தி படைத்தவர்கள் தேவை என்றால், அவர்கள் நல்லொழுக்கத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவராக இருக்க வேண்டும். தமது நல்லொழுக்கத்தில் மாற்றம் கொண்டு வந்து உயர் நல்லொழுக்கத்திற்கு அதனை எடுத்துச் செல்பவராக இருக்க வேண்டும். யதார்த்தமான விஷயம் என்னவென்றால், பலசாலி என்பவர் மலையை அதன் இடத்திலிருந்து அகற்றுபவர் இல்லவே இல்லை. உண்மையான வீரர் என்பவர் நல்லொழுக்க மாற்றத்தை தம்மிடம் கொண்டு வர சக்தி படைத்தவரே ஆவார். அவர் தம்மை தாம் கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் நல்லொழுக்கத்தை கொண்டு வருபவராகவும் இருக்க வேண்டும் கூறினார்கள். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் தைரியத்தையும் வீரத்தையும் நல்லொழுக்கத்தை மேம்படுத்துவதற்காக செலவழியுங்கள். ஏனெனில் அதுவே உண்மையான சக்தியும் துணிவுமாகும். ஆகவே இது நமது நோக்கமாக இருக்க வேண்டும். பிறகு ஓரிடத்தில் ஒரு சபையில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், ஒவ்வொருவரும் தமது தீய பழக்கங்களை விட்டுவிட்டு நல்ல பழக்கங்களை கை கொள்கிறார். அவரை பொறுத்தவரை அதுவே ஒரு கராமத், அற்புதம் என்று நான் கருதுகிறேன். மாற்றத்தை ஏற்படுத்துவதும் நல்லொழுக்கங்களை பெறுவதும் ஒவ்வொருவருக்கும் கராமத்தாகும். பையத்தில் வந்து என்ன கராமத்து உங்களிடம் ஏற்பட்டது என்று மக்கள் கூறுகின்றனர். அவர்கள் நல்லொழுக்கத்தை கை கொண்டு தீய பழக்கங்களை விட்டுவிட்டனர். அதுவே ஒரு கராமத்தாகும் கூறுகின்றார்கள். உதாரணமாக, மிகவும் கடுமையான இயல்பும் கோபமும் கொண்டவர் இந்த தீய ஒழுக்கத்தை விட்டுவிட்டார். சகிப்புத்தன்மையையும் மன்னிப்பையும் கடைபிடிக்கிறார். அல்லது கரிமித்தனத்தை விட்டுவிட்டு வள்ளன்மையை மேற்கொள்கிறார். பொறாமைக்கு பதில் அனுதாபத்தை மேற்கொள்கிறார் எனில் சந்தேகமின்றி அது கராமத்தாகும். நல்லொழுக்கத்தை கடைபிடித்து தீயொழுக்கத்தை விட்டுவிட்டார், கோபத்தை கைவிட்டார், பணிவு மற்றும் சகிப்புத்தன்மையின் வழக்கத்தை உருவாக்கினார், கருமித்தனத்தை விட்டார், வள்ளன்மையை பெற்றார், பொறாமையை விடுத்து மற்றவர் மீது அனுதாப உணர்வை வைத்துக் கொண்டார். இவற்றை அவர் செய்கிறார் என்றால் அதுவே கராமத்தாகும். உங்களிடம் ஒரு புரட்சி உருவாகியுள்ளது கூறுகின்றார்கள். அதுபோன்று தன்னலம் சுயநலத்தை விட்டுவிட்டு பணிவையும் அடக்கத்தையும் மேற்கொள்கின்றார் என்றால் அந்த அடக்கமே ஒரு கராமத்தாகும். ஆகவே உங்களில் எவர் அற்புதம் காட்டுபவராக இருக்க விரும்ப மாட்டார்? ஒவ்வொருவரும் அவ்வாறு இருக்க விரும்புகிறார் என்று நான் அறிவேன். ஆகவே இது ஒரு நிலையான மற்றும் உயிருள்ள கராமத்தாகும். இந்த புரட்சியையே உங்களுக்குள் உருவாக்க வேண்டும். தீய ஒழுக்கங்களை விட்டுவிட்டு நல்லொழுக்கங்களை மேற்கொள்ளுங்கள் கூறினார்கள். மனிதன் நல்லொழுக்க நிலையை சரி செய்யட்டும். ஏனென்றால் அது எத்தகைய கராமத் என்றால் அதன் தாக்கம் ஒருபோதும் வீணாகாது, மாறாக அதன் பலன் நீண்ட தூரத்தை சென்றடைகிறது. மொமீன் என்பவர் படைப்பு மற்றும் படைப்பவன் இருவரின் பார்வையிலும் அற்புதம் நிகழ்த்துபவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பார்வையிலும் கராமத்துடையவராக இருக்க வேண்டும். படைப்பினங்களின் பார்வையிலும் கராமத்துடையவராக வேண்டும். அல்லாஹ்வின் உரிமையையும் வழங்குபவராக இருக்க வேண்டும். படைப்பினங்களின் உரிமையையும் வழங்குபவராக இருக்க வேண்டும் கூறுகின்றார்கள். பெரும்பாலான உலக இன்பங்களில் மூழ்கிவிட்டவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் நிறைய அசாதாரணங்களை கூட நம்ப மாட்டார்கள். ஆனால் நல்லொழுக்கத்தை கண்டு தமது தலையை குனிந்து விட்டார்கள். பெரும்பெரும் குற்றவாளிகள், பெரும் தீயவர்கள், பெரும்பெரும் உல்லாச பிரியர்கள் அடையாளங்களை பார்த்து கூட தமது நிலைகளை மாற்றவில்லை. ஆனால் நல்லொழுக்க நிலை கண்டு தலை குனிந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை கூறுகின்றார்கள். பெரும்பாலான மக்களின் வரலாறுகளை பார்த்தால் அவர்கள் இந்த நல்லொழுக்க அற்புதத்தை கண்டே சத்திய மார்க்கத்தை ஒப்புக்கொண்டனர். அன்னார் இதனை கூறிக்கொண்டிருந்த சம்பவம் எப்படி இருந்தது என்றால் அதன் செயல் முன்மாதிரியும் கூட அவர்களிடமிருந்தே வெளிப்பட்டது. முதலிலும் நான் பலமுறை அந்த சம்பவத்தை கூறியுள்ளேன். அப்போது இரண்டு சீக்கியர்கள் வந்தனர். சபையில் அமர்ந்து வீணான உளறல்களை செய்ய ஆரம்பித்தனர். அபத்தமாக பேசினர். அன்னாரின் மசீதில் அமர்ந்து அவர்களின் சபையில் அமர்ந்து கொண்டே இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தனர். அன்னார் எதுவும் கூறவில்லை, அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தனர். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நல்லொழுக்கத்தின் எத்தகைய உன்னதமான செயல் முன்மாதிரியை காட்டுகின்றார்கள் என்பதே எல்லோருடைய எண்ணமுமாக இருந்தது. ஏனென்றால் அவர்களின் இடத்தில், அவர்களின் சபையில் அகமதிகளும் இருந்தார்கள். எனினும் எதுவும் கூற எவருக்கும் அன்னார் அனுமதி அளிக்கவில்லை. அவர்களுக்கு வாயில் வந்ததையெல்லாம் சொல்லிவிட்டு போய்விட்டனர். பிறகு போலீஸ் வந்து அவர்களை பிடித்தனர். இதுவே அன்னாரின் உயர் நல்லொழுக்கமாகும். தம்மை ஏற்றுக்கொண்டவர்களின் முன் அன்னார் அவ்வொழுக்கத்தை எடுத்து வைத்தார்கள். மனிதனின் உள்ளில் இருந்து மன உணர்வுகள் என்ற புழு வெளியேறாவிட்டால் அவருக்கு தௌஹீதின் மீதும் ஈமான் இருக்கவில்லை என்பதனை வெளிப்படுத்தியவாறு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். அசல் விஷயம் என்னவென்றால், அல்லாஹுடைய அருள் இல்லாமல் இந்த மன உணர்வுகள் என்ற புழு உங்களிடமிருந்து வெளியேற முடியாது. ஆகவே அல்லாஹ்வின் அருளை பெற முயற்சிக்க வேண்டும். கூறினார்கள், இது மிகவும் நுட்பமான புழுவாகும். எல்லாவற்றிலும் அதிகமான கேடு இதனால் விளைகிறது. மன எழுச்சிகளால் தாக்கப்பட்டு அல்லாஹுடைய வரம்புகளை விட்டும் வெளியே போய்விடுகிறார்கள். அதே போன்று அடியார்களின் உரிமையையும் பறிக்கின்றார்கள். இவர்களெல்லாம் படித்தவர்கள் இல்லை எனவே அப்படி இருக்கிறார்கள் என்பதல்ல, மாறாக அத்தகையவரை மிக பெரும் மௌலவி ஆலிம் ஃபாசில்லாக காண்பீர்கள். நிறைய பேர் மார்க் அறிஞர்கள் என்றும் சூஃபி என்றும் அழைக்கப்படுபவர்களாக இருப்பர். இவையெல்லாம் இருந்தும் அவர்கள் இந்த நோய்களால் பீடிக்கப்பட்டிருப்பர். அல்லாஹுடைய உரிமையையும் அடியாரின் உரிமையையும் தராமல் இருப்பது வெறும் அறிவற்றவர்களின் வேலை அல்ல. அல்லது இவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் மக்களின் உரிமையை பறிக்க முயற்சி செய்பவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுள் பெரும்பாலார் நல்ல படித்தவர்கள், இன்னும் சொல்வதாயின் அறிஞர்கள், அதைவிட மேலாக மார்க்க அறிவு மிக்கவர்கள் என்றும் சூஃபி என்றும் மக்களால் கூறப்படுபவர்கள். அவர்களும் இந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றனர். தமக்கென வரும்போது அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு இறைவனும் நினைவு கோருவதில்லை, அடியாரின் உரிமையோ நல்லொழுக்கமோ நினைவு கோருவதில்லை. கூறுகின்றார்கள், இந்த சிலைகளிலிருந்து விலகுவதுதான் வீரமாகும். அவற்றை இனங்கண்டு கொள்வதுதான் முழுமையான அறிவுடைமையாகும். இந்த சிலைகளால் தான் பரஸ்பரம் நயவஞ்சகம் உருவாகிறது. ஆயிரக்கணக்கானோர் இரத்தம் சிந்துகிறார்கள். ஒரு சகோதரர் மற்றோரின் உரிமையை பறிக்கின்றார். இவ்வாறு ஆயிரக்கணக்கான தீமைகள் இதனால் உருவாகின்றன. கூறுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் காரணிகளின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கப்படுகிறது என்றால், இறைவனை ஒரு செயலிழந்த உறுப்பாக ஆக்கி வைக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறைந்த மக்களே தௌஹீதின் அசல் கருத்தை புரிந்துள்ளார்கள். அவர்களிடம் கூறப்பட்டால், நாங்கள் முஸ்லிம்கள் இல்லையா, கலிமா சொல்வதில்லையா என்று உடனே கேட்பார்கள். ஆனால் பரிதாபம் என்னவென்றால், வாயால் கலிமா சொல்லிவிட்டதே போதுமானது என்று கருதிவிட்டார்கள். தௌஹீதின் அசல் கருத்தை விளங்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டோம், அதுவே போதும் என்று கருதிவிட்டனர். கூறுகிறார்கள், நான் நிச்சயமாக கூறுகின்றேன், மனிதன் கலிமா தையபாவை தெரிந்து கொண்டு செயல் ரீதியாக அதனை அமல்படுத்தினால் அதனால் மிக பெரும் முன்னேற்றம் பெற முடியும். இறைவனது வியக்கத்தக்க வல்லமைகளை காண முடியும். கூறுகின்றார்கள், மிக நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், நான் சாதாரண அறிவுரை கூறுபவனாக நிற்கவில்லை. நான் ஏதும் கதை சொல்வதற்காகவும் நிற்கவில்லை, மாறாக நான் சாட்சி வழங்குவதற்காக நிற்கிறேன். அல்லாஹ் எனக்கு தந்த தூது செய்தியை உங்களிடம் சேர்க்க வேண்டியுள்ளது. எவர் கேட்கிறாரோ இல்லையோ, ஏற்கிறாரோ இல்லையோ என்பது குறித்து நான் பொருட்படுத்த மாட்டேன். அதற்கான பதிலை நீங்கள்தான் தரப்போகிறீர்கள். நான் எனது கடமையை நிறைவேற்ற வேண்டும். நிறைய பேர் எனது ஜமாஅத்தில் இணைந்துள்ளார்கள், தௌஹீதை உறுதிப்படுத்தவும் செய்கிறார்கள் என்பதை நான் அறிகிறேன். ஆனால் நான் மிகவும் பரிதாபத்துடன் கூறுகின்றேன், அவர்கள் ஏற்கவில்லை. எவர் தனது சகோதரரின் உரிமையை பறிக்கிறாரோ, நம்பிக்கை மோசடி செய்கிறாரோ, பிற வகை தீமைகளில் இருந்து திரும்புவதில்லையோ, அவர் தௌஹீதை ஏற்றவர் என்று நான் உறுதி கொள்வதில்லை. கூறுகிறார்கள். இறைவன் ஒருவன் என்று நம்புவதற்கு அவனது படைப்பினங்களின் உரிமையை பறிக்காமல் இருப்பதும் அவசியமாகும். எவர் தமது சகோதரரின் உரிமையை பறிக்கிறாரோ, அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாரோ, அவர் லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏற்றவர், தௌஹீதை ஏற்றவர் ஏன் அடியார்களின் உரிமையை பறிக்கிறார்? கூறினார்கள், இது எத்தகைய ஞாமத்தென்றால், இதனை பெற்ற உடனேயே மனிதனிடம் ஓர் அசாதாரணமான மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ்வின் கருத்தை புரிந்தால் உங்களிடம் அசாதாரணமான மாற்றம் ஏற்படும். கூறினார்கள், பகைமை, காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, காட்டுதல் போன்ற சிலைகள் இல்லையென்றால் இறைவனது நெருக்கம் கிடைக்கிறது. இந்த மாற்றம் எப்போது ஏற்படும் என்றால், எப்போது அவர் உண்மையான ஏகத்துவமுடையவராகிறார் என்றால், உட்புற சிலைகளான பெருமை, சுயநலம், காட்டுதல், காழ்ப்புணர்ச்சி, பகைமை, பொறாமை, கருமித்தனம், நயவஞ்சகம், உடன்பாட்டை மீறுதல் போன்றவை அவரிடமிருந்து அகல வேண்டும். உண்மையான ஏகத்துவம் பெறுவதற்கு அவர் பெருமையை விட வேண்டும், சுயநலத்தை விட வேண்டும், செயற்கைத்தனம், காட்டுதல் ஆகியவற்றை விட வேண்டும், காழ்ப்புணர்ச்சியையும் பகைமையையும் விட வேண்டும். ஒருவர் சமாதானத்துக்கு வந்தால், மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க வேண்டும். காழ்ப்பும் பகைமையும் உள்ளத்தில் கொள்ளக்கூடாது. பொறாமை மற்றும் கருமித்தனத்தை விட வேண்டும். நயவஞ்சகம் மற்றும் உடன்படிக்கை முறித்தலை விட வேண்டும். இவை அனைத்தையும் விட்டால் நீங்கள் உண்மையான ஏகத்துவம் உடையவராக ஆக முடியும். அப்போதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ்வின் கருத்தை புரிய முடியும். அன்னார் கூறுகின்றார்கள், இந்த சிலை உள்ளுக்குள் இருக்கும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் எவ்வாறு உண்மையாக இருக்க முடியும்? ஏனெனில் அவரிடம் தவக்குல், இறைவனிடம் பொறுப்பு தருதல் என்ற பண்பிற்கு எதிர்நிலை காணப்படுகிறது. ஆகவே வெறுமே இறைவனை தனித்தவனாகவும் இணையற்றவனாகவும் நம்புகிறேன் என்று வாயால் கூறுவது எந்த பயனும் தர முடியாது. அவர் வாயால் கலிமா சொன்னார், அவரது இயல்புக்கு மாற்றமாக ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் பிறகு கோபத்தை இறைவனாக்கிவிட்டார். சுருக்கம் என்னவென்றால், மனிதனுக்குள் மன எழுச்சியின் புழு இறை அருள் இல்லாமல் அகல முடியாது. அல்லாஹின் அருள் உண்மையான ஏகத்துவத்தில் நிலை நிற்காமல் கிடைக்க முடியாது. வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ்வால், அதை வாயினால் சொல்வதால் ஏகத்துவம் உடையவராகிவிட முடியாது. ஏகத்துவம் உடையவராவதற்கு அல்லாஹ்வை எல்லா ஆற்றல்களும் உடையவனாகவும் கருதுவது அவசியமாகும். அவனையே உண்மையான வணக்கத்துக்குரியவனாக கருதுவதும் அவசியமாகும். அல்லாஹ் தஆலா எல்லா ஆற்றல்களின் உரிமையாளன் என்று கருதினால், அவனை உண்மையான வணக்கத்துக்குரியவனாக கருதினால், பிறகு உலகியல் சாக்கு போக்குகள் பல்வேறு வழிமுறைகள் மூலம் பிற மனிதனின் உரிமையை பறிக்க இயலாது. ஆகவே தனது சகோதரரின் உரிமையை வழங்காதவர், சமாதானத்தின் பக்கம் அடியெடுத்து வைக்காதவர், பகைமையை முடிவுக்கு கொண்டு வராதவர் தௌஹீதையும் ஒப்புக்கொண்டவர் அல்ல. அன்னார் கூறியதன் சுருக்கம் இதுதான். இது எத்தகைய கருத்து என்றால், இதனை புரிந்து கொண்டால் நாம் எப்போதும் சமாதானத்திற்கு அடித்தளம் இடுபவர் ஆகிவிடுவோம், மற்றவரின் உரிமையை வழங்குபவர் ஆகிவிடுவோம். நம்மில் ஒவ்வொருவரும் இந்த கருத்தை புரிந்தவாறு தம்மை ஆய்வு செய்வது அவசியமாகும். அதுவன்றி நம்மை பொறுத்தவரை இது கவலைக்குரிய தருணமே ஆகும். தௌஹீதை வாயினால் உறுதி கூறுகின்றோம், ஆனால் செயலால் அதனை மறுக்கிறோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூலில் தீமையை விடுவதின் வகைகளை கூறுகிறார்கள். அதில் ஒரு வகையை அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள், அதாவது எவ்வாறு தீமையை விட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதற்கு பல வழிகள் உள்ளன. அவற்றில் ஒன்று இதுவாகும். மற்றவருக்கு அநீதியான முறையில் உடலளவில் ஊறு விளைவிக்காமல் இருத்தல், விஷமமற்றவராக இருத்தல், சமாதானமாக வாழ்தல் ஆகும். அதாவது எவ்வாறு வாழ்வை கழிக்க வேண்டும் என்றால், எவருக்கும் எந்த வகையிலும் அநீதி இழைக்கக்கூடாது, எவருக்கும் எந்த சேதமும் விளைவித்தல் கூடாது, மாறாக முழுமையான முறையில் விஷமமற்றவராக ஆகிவிட வேண்டும், சமாதானத்தின் அடித்தளமிட வேண்டும், சமாதானத்துடன் வாழ்வை கழிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பு நேசத்தை வளர்க்க வேண்டும். இது அவசியமாகும். இது பற்றி அன்னார் மேலும் கூறுகின்றார்கள், சந்தேகமின்றி சமாதானம் ஓர் உயர்தர நல்லொழுக்கமாகும். மனிதனுக்கு அது மிகவும் முக்கியமானதாகும். இந்த நல்லொழுக்கத்திற்கு பொருத்தமான நிலை, இயல்பான ஆற்றல் குழந்தைகளிடம் காணப்படுகிறது. இதனை சீர்படுத்துவதன் மூலம் அன்பு பிணைப்பு என்ற நல்லொழுக்கம் உருவாகிறது. மனிதன் தனது இயல்பான நிலையில், அதாவது அறிவை பற்றி அறியாத நிலையில், சமாதானத்தின் கருத்தை புரிய முடியாது, யுத்தத்தின் கருத்தையும் புரிய முடியாது என்பது வெளிப்படை. இது குழந்தைகளிடம் உருவாகியிருக்கக்கூடியது, இயல்பானது. அதாவது இந்த சமாதானம் மற்றும் சமாதானத்தின் பக்கம் முன்னேறுவது என்பது குழந்தைகளிடம் உருவாகிறது. அவர்கள் உடனேயே மறந்துவிட்டு சமாதானத்தின் பக்கம் வருகின்றார்கள். அன்னார் கூறுகிறார்கள், மனிதனிடம் அறிவு இல்லை என்றால் சமாதானம் என்ற கருத்தை புரிய முடியாது, அதேபோன்று யுத்தத்தின் கருத்தையும் புரிய முடியாது. எப்போது சமாதானம் செய்ய வேண்டும், எந்த நிலையில் யுத்தம் செய்ய வேண்டும் என்று தெரியாது. கூறுகிறார்கள், அப்போது குழந்தை பருவத்தில் இயல்பாகவே சமாதானத்தின் வழக்கத்திற்கு வேறாக இருக்கக்கூடிய ஓர் ஒத்த பண்பு காணப்படுகிறது. அறிவும் திட்டமிடுதலும் குறிப்பான விருப்பத்துடனும் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அது நல்லொழுக்கத்தில் சேராது. மாறாக மனிதன் தனது சுய விருப்பத்துடன் தன்னை விஷமமற்றவனாக ஆக்கிக் கொண்டு சமாதானத்தின் பண்பை அதற்குரிய இடத்தில் பயன்படுத்தும் போதுதான் அது நல்லொழுக்கத்தில் சேர்ந்ததாக இருக்கும். மனிதனிடம் அறிவோ அதற்கான ஆற்றலோ இல்லாத நிலையில் அவன் குழந்தையாக இருக்கும் போது அது உயர் நல்லொழுக்கமாக இருக்காது. எல்லா நிலைமைகளையும் ஆய்வு செய்து மனிதன் தாமே விரும்பி முயற்சித்து சமாதானத்திற்கு அடித்தளமிட்டு அதனை அதற்குரிய இடத்தில் பயன்படுத்தும் போதுதான் அது நல்லொழுக்கமாக இருக்கும். அல்லது சில வேளைகளில் நாட்டில் அல்லது சமுதாயத்தில் விரும்பாத நிலையிலும் யுத்தத்தின் சூழ்நிலையும் உருவாகிவிடுகிறது. அப்போது அதற்காக முடிவு செய்கிறார்கள் என்றால் அதுவும் நீதிக்கு அப்பாற்பட்டதல்ல, அறிவுக்கு விலகி அல்ல. மாறாக இடம் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து அந்த முடிவு எடுக்கப்படுகிறது. சமாதானத்தின் அடித்தளமும் சரியான இடத்தில் அமைக்கப்பட வேண்டும், சரியான சந்தர்ப்பத்தில் இருக்க வேண்டும். அப்போது அதுதான் ஓர் உயரிய நல்லொழுக்கமாகும். கூறுகின்றார்கள், மனிதன் தன்னை விருப்பத்துடன் தன்னை எந்த விஷமமும் அற்றவனாக சமாதானத்தினை அதற்குரிய இடத்தில் பயன்படுத்த வேண்டும், பொருத்தமற்ற இடத்தில் பயன்படுத்துவதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இவ்வாறு போதிக்கின்றான், வாஸ்லிஹு ஜாத பைனக்கும், உங்களுக்கிடையில் சமாதானத்தை உருவாக்குங்கள். வஸ்ஸுலுஹு கைர், சமாதானம் எவ்வாறு இருப்பினும் சிறந்தது. அவர் சமாதானத்திற்காக குனிந்தால் நீங்களும் சமாதானத்துக்காக குனியுங்கள். எதிரிகள் சமாதானத்துக்காக இணங்கி வந்தால் அல்லது மறுதரப்பு சமாதானத்துக்கு திரும்பினால் பிறகு சமாதானம் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இபாதுர் ரஹ்மான் அல்லசீன யம்ஷூன ஃபில் அர்தி ஹவுனா, ரஹ்மானின் அடியார்கள் பூமியில் பணிவுடனும் அடக்கத்துடனும் நடக்கின்றனர். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வைசா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, வீணானவற்றின் அருகே கடந்து சென்றால் அவர்கள் கண்ணியத்துடன் கடந்து சென்று விடுகிறார்கள். பிறகு அன்னார் வசனத்தை இவ்வாறு மேற்கோள் காட்டியுள்ளார்கள். இத்ஃபா பில்லதி ஹி அஹ்சனு ஃபைஸல்லதி பைனக வ பைனஹு அதாவதுன் கான்னஹு வலியுன் ஹமீம். மிக சிறந்ததை கொண்டு தற்காப்பு செய்யுங்கள். இதனால் எவருக்கு உம்முடன் பகைமை உள்ளதோ அவர் அவ்வாறு அழகிய முறையில் நடந்து கொள்வதன் மூலம் உற்ற நண்பராகி விடுவார். அன்னார் கூறுகின்றார்கள், ஒருவருக்கொருவர் சமாதானத்தை கடைபிடியுங்கள். சமாதானத்தில் நன்மை உள்ளது. சமாதானத்தின் பக்கம் குனிந்தால் நீங்களும் குனிந்து விடுங்கள். இறைவனது நல்லடியார்கள் பூமியில் சமாதானத்துடன் செல்கின்றனர். ஏதாவது வீணானவற்றை எவரிடமிருந்தேனும் கேட்டால், யுத்தத்தின் வழக்கு அல்லது சண்டையின் சந்தர்ப்பம் வந்தால் கண்ணியத்துடன் கடந்து செல்வார்கள். வீணான பேச்சுக்களை கேட்டால் சண்டை உருவாகும் வாய்ப்பு இருக்கும் என்றால், பிறகு அதிலிருந்து பெரிய மனிதத்தனத்துடன் விலகி ஒரு பக்கம் சென்று விடுவார்கள். சின்ன சின்ன விஷயங்களில் சண்டையிட மாட்டார்கள். அதாவது எதுவரை அதிகமாக கஷ்டம் ஏற்படவில்லையோ அதுவரை பதிலுக்கு சண்டையிடுவதை அவர்கள் நல்லதாக கருதுவதில்லை. சமாதானத்தின் இடத்தை கண்டறிவதற்கு இதுவே வழிமுறையாகும். சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் கருத்தில் கொள்ளக்கூடாது, மன்னிக்க வேண்டும். லகு என்ற சொல் இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தெளிவு பெறுக, அரபி மொழியில் லகு என்ற சொல்லை எந்த செயலுக்கு பயன்படுத்துவார்கள் என்றால், உதாரணமாக ஒரு மனிதர் வாயினால் தீய வார்த்தையை கூறுகிறார் அல்லது துன்பமிழைக்கும் நோக்கத்தில் கூறுகிறார், அதனால் அதிகமாக கஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறது என்றால், அத்தகைய வீணான அதிகம் நஷ்டம் தராத கஷ்டங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் சிறிதளவாவது நஷ்டத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் அதனை கண்ணும் காணாமல் விட்டுவிடுங்கள். பெரிய மனித தன்மையுடன் செயல்படுங்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், ஒருவர் விஷமத்துடன் ஏதாவது பேசுகிறார் என்றால் நீங்கள் நல்ல முறையில் சமாதானத்துடன் அவருக்கு பதில் தாருங்கள். இவ்வாறு செய்வதால் பகைவனும் நண்பனாகி விடுவான். பிறகு அன்னார் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இந்த ஜமாத்தை ஆயத்தம் செய்ததன் நோக்கம் நாவு, காது, கண் ஒவ்வொரு உறுப்பிலும் தக்வா நிரம்ப வேண்டும். தக்வாவின் ஒளி அதன் உள்ளிலும் வெளியிலும் இருக்க வேண்டும். நல்லொழுக்கத்தின் உயரிய முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அளவு கடந்த கோபம் முற்றிலும் கூடாது. அன்னார் கூறுகின்றார்கள், ஜமாத்தில் பெரும்பாலாரிடம் கோபம் என்னும் குறை இப்போதும் உள்ளது. சின்ன சின்ன விஷயங்களில் காழ்ப்புணர்ச்சியும் பகைமையும் உருவாகிவிடுகிறது. ஒருவருக்கொருவர் சண்டையிடத் தொடங்கிவிடுகின்றனர். அத்தகையவருக்கு ஜமாத்துடன் எந்த பங்கும் இல்லை. ஒருவர் ஏசினால் மற்றவர் அமைதியாக அவருக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் அவருக்கு என்ன கஷ்டம் வரப்போகிறது என்று என்னால் புரிய முடியவில்லை. ஒவ்வொரு ஜமாத்தின் சீர்திருத்தமும் முதலில் நல்லொழுக்கத்தில் இருந்துதான் ஆரம்பமாகின்றது. ஆரம்பத்தில் பொறுமையில் முன்னேற வேண்டும். மிகச்சிறந்த வழியாவது ஒருவர் தவறாக பேசினால் அல்லாஹ் அவரை சீர்திருத்துவதற்காக உள்ளத்து வேதனையுடன் துவா செய்ய வேண்டும். உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சியை ஒருபோதும் வளர்க்க வேண்டாம். அன்னார் கூறுகிறார்கள், உலகில் ஒரு சட்டம் இருப்பது போன்றே இறைவனுக்கும் ஒரு சட்டம் உள்ளது. உலகம் தனது சட்டத்தை விடாத போது இறைவன் மட்டும் தனது சட்டத்தை ஏன் விட வேண்டும்? ஆகவே எதுவரை மாற்றம் ஏற்படவில்லையோ அதுவரை அவனிடத்தில் உங்களுக்கு மதிப்பில்லை. கூறுகின்றார்கள், சகிப்புத்தன்மை, பொறுமை, கண்டும் காணாமை ஆகிய பண்புகளின் இடத்தில் மிருகத்தனம் இருப்பதை இறைவன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். நீங்கள் அழகிய நல்லொழுக்கங்களில் முன்னேறுவீர்களெனில் மிக விரைவில் இறைவன் வரை சென்றடைவீர்கள். ஆகவே நமது நோக்கம் அன்னாரின் ஜமாத்தில் இணைவது, இறைவனை திருப்திப்படுத்துவதும், உண்மையான தௌஹீதை உள்ளத்தில் நிலைநாட்டுவதும் ஆகும். பிறகு அன்னார் கூறியது ஒன்று, இந்த நல்லொழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். இது அடியார்களுக்குள்ள உரிமையுடன் தொடர்புடையதாகும். இது மற்றவரின் உரிமையை வழங்குவதன் மூலமே கிடைக்கிறது. அன்னார் ஒரு சந்தர்ப்பத்தில் போதனை செய்தவாறு கூறினார்கள், என்னிடம் தொடர்பை இணைத்தார் என்றால் எனது படையில் சேர்ந்ததாக வாதிப்பவராவார். பிறகு நல்லொழுக்கத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். குழப்பம் கிளர்ச்சியின் நிலையை விட்டுவிட வேண்டும். அன்னார் தன்னுடன் தொடர்பு வைத்திருப்பவர்களிடம் கூறினார்கள், அவர் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், தனது மனித நேயத்தை மேம்படுத்த வேண்டும், வேதனையுற்றோருக்காக அனுதாபம் காட்ட வேண்டும், பூமியில் சமாதானத்தை பரப்புங்கள், இதனால் அவனது மார்க்கம் பரவும், இஸ்லாம் பரவும், தபலீகிற்கான வழி பிறக்கும். அன்னார் கூறினார்கள், எழுங்கள், தௌபா செய்யுங்கள், தமது எஜமானனை நல்ல பணிகளால் திருப்திப்படுத்துங்கள். பிறகு ஓரிடத்தில் தமது ஜமாத்திற்கு காழ்ப்புணர்ச்சியையும் பகைமையையும் அகற்றுவது, மனித குலத்தின் மீது அனுதாபம் காட்டுவது, சமாதானத்திற்கு அடித்தளம் விடுவது இவற்றிற்கான அறவுரை கூறியவாறு எடுத்துக் கூறினார்கள், என்னை வாக்களிக்கப்பட்ட மசீஹாக ஒப்புக்கொண்டிருக்கிற என்னுடைய ஜமாத்திற்கு குறிப்பாக புரிய வைக்கின்றேன், அவர்கள் எப்போதும் தூய்மையற்ற வழக்கங்களை விட்டுவிட வேண்டும். என்னை இறைவன் மசீஹ் மவ்ஊத் ஆக்கி அனுப்பியுள்ளான். மரியமின் மகன் மசீஹின் ஆடையை எனக்கு அணிவித்துள்ளான். எனவே நான் போதனை செய்கிறேன், நீங்கள் விஷமத்தில் இருந்து விலகுங்கள், மனித குலத்துடன் அதற்குரிய உரிமையுடன் அனுதாபம் காட்டுங்கள், உங்கள் உள்ளத்தை காழ்ப்புணர்ச்சி மற்றும் பகைமையில் இருந்து தூய்மை செய்யுங்கள். இந்த வழக்கத்தால் நீங்கள் மலக்குகளைப் போன்று ஆகிவிடுவீர்கள். மனித நேயம் இல்லாத மார்க்கம் எத்துணை அசுத்தமான தூய்மையற்ற மார்க்கம். மன எழுச்சிகளின் முட்கள் நிறைந்துள்ள பாதை எத்துணை அசுத்தமான தூய்மையற்ற பாதை. ஆகவே என்னுடன் இருப்பவர்களே, அவ்வாறு இருக்காதீர்கள். மார்க்கத்தால் நீங்கள் பெற்றதென்ன சிந்தியுங்கள். எப்போதும் மக்களின் நலன்களுக்கு எதிராக செயல்படுவது உங்கள் லட்சணமாக இருப்பதா? மக்களுக்கு கஷ்டம் தருவதுதானா உங்கள் அழகாக இருக்கிறது? இல்லை கூறுகிறார்கள், இல்லை. மாறாக மார்க்கம் என்பது இறைவனிடம் இருக்கிற வாழ்வை பெறுவதற்காகும். அந்த வாழ்வு இறை பண்பு மனிதனுக்குள் நுழையாமல் எவருக்கும் கிடைக்கவும் இல்லை, வருங்காலத்திலும் கிடைக்கப் போவதும் இல்லை. இறைவனுக்காக எல்லாரின் மீதும் கருணை காட்டுங்கள். இதனை பெறுவதற்கு எந்த முயற்சியும் இன்றி முடியாது, உயர் நல்லொழுக்கம் கிடைக்காது. கூறுகிறார்கள், இறைவனுக்காக எல்லாரின் மீதும் கருணை காட்டுங்கள், அதனால் வானத்தில் உங்கள் மீது கருணை காட்டப்படும். வாருங்கள், உங்களுக்கு நாம் ஒரு வழியை கற்றுத்தருகிறோம், அதனால் உங்கள் ஒளி எல்லாருடைய ஒளியையும் மிகைத்துவிடும். அது என்னவென்றால், எல்லா கீழ்த்தரமான காழ்ப்புணர்ச்சிகள் மற்றும் பொறாமைகளையும் விட்டுவிடுங்கள். மனித குலத்தின் மீது அனுதாபம் உடையவராகுங்கள். இறைவனிடத்தில் மாய்ந்து விடுங்கள். அவனுடைய மிக உயரிய தூய்மையை பெறுங்கள். இந்த வழியினால் கராமத்துகள் வெளிப்படுகின்றன, துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன, மலக்குகள் உதவிக்காக இறங்குகின்றனர். ஆனால் இது ஒரு நாளின் வேலை அல்ல. முன்னேறுங்கள், முன்னேறுங்கள். அந்த துணியை துவைப்பனிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். அவன் முதலில் துணிகளுக்கு வெள்ளாவி வைக்கின்றான். எந்த அளவுக்கென்றால், நெருப்பின் தாக்கத்தினால் எல்லா அழுக்குகளும் கரைகளும் துணியை விட்டு அகன்று விடுகின்றது. பிறகு காலையில் எழுந்து தண்ணீரை அடைகிறான். தண்ணீரில் துணிகளை நனைக்கின்றான். மீண்டும் மீண்டும் கல்லில் அடிக்கின்றான். அப்போது துணியில் உள்ள அழுக்குகள், துணியின் அங்கமாகிவிட்ட அழுக்குகள் சிறிது நெருப்பின் துயரத்தை பெற்றும், சிறிது தண்ணீரில் துணி துவைப்பவரின் கரங்களால் அடிவாங்கியும் ஒரேடியாக கிளன்றுவிடத் தொடங்குகிறது. துணியை துவைக்கும் போது மீண்டும் மீண்டும் அதனை கசக்க வேண்டி வருகிறது. அல்லது துணி துவைப்பவர் கல்லில் அடிக்கிறார். தற்காலத்தில் வாஷிங் மெஷின் வேகமாக துணிகளை சுற்ற வைத்து அழுக்கை கலற்றுகிறது. இந்த உதாரணத்தை அண்ணா தருகிறார்கள். கூறுகின்றார்கள், எந்த அளவுக்கெனில் துணி சுத்தமாகி விடுகிறது, ஆரம்பத்தில் இருந்தது போன்றாகி விடுகிறது. இதுவே மனித மனத்தை தூய்மை செய்யும் முயற்சியும் ஆகும். எவ்வாறு துணியை துவைக்கின்றோமோ அதுபோன்று மனித மனத்தை தூய்மைப்படுத்தவும் செய்ய வேண்டியுள்ளது. உங்கள் ஈடேற்றம் இந்த தூய்மையை பொறுத்தே உள்ளது. இந்த விஷயத்தை தான் இறைவன் திருக்குறானில் கூறுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, அதாவது அவரது நஃப்சு தூய்மை அடைந்தது, விதவிதமான அழுக்குகள் மற்றும் கரைகளில் இருந்து தூய்மையாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு துணியை துவைக்கும் உதாரணம் நம்முள் உள்ளது. அதுபோன்று உங்கள் நஃப்சை கழுவ முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் தருவானாக. நாம் அன்னாரது போதனையின்படி அமல் செய்தவாறு மனித குலத்தின் மீது அனுதாபம் காட்டுபவராகவும் சமாதானத்துக்கு அடித்தளம் இடுபவராகவும் தௌஹீதின் சரியான புரிதரன் பெறுபவராகவும் சமுதாயத்தில் அன்பு நேசத்தை பரிமாறுபவராகவும் இருப்போமாக. உலகின் விருப்பம் நம்மேல் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கட்டுமாக. அல்லா தாலாவின் விருப்பத்தை நாம் எப்போதும் தேடுபவராகவும் அதுவே நம்மின் முன்னுரிமையாகவும் இருக்கட்டுமாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله